بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد أن محمدا عبده ورسوله. أما بعد, يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை ஏற்று நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் அனைத்தையும் அமைத்து கொண்டு இஸ்லாமிய முறைப்படி வாழ்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை நாம் அனைவரும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஈமான் என்றால் அல்லாஹுவை நம்புவது, அவனுடைய தூதர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, வானவர்களை நம்பிக்கை கொள்வது, விதியை நம்புவது, சொர்க்கம் நரகம் இவை அனைத்தையும் நம்புவது, இவைதான் ஈமான். ஈமானுக்கென்று சில கிளைகள் இருக்கிறது. பல விஷயங்கள் ஈமானுக்குள் அடங்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல் ஈமானு பில்லவு சபஉன ஷௌபா, ஈமான் 70 மேற்பட்ட கிளைகள். அஃதலுஹா கவுலு லா இலாஹா இல்லல்லாஹ். அந்த ஈமானுடைய கிளைகளிலே உயர்வானவை, உயர்ந்தவை, முதல் தரத்தில் உள்ளவை லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவ வார்த்தை, ஏகத்துவ கலிமா. வதனாக இமாமத்தி தத்துலாதா அணி தரீக். அந்த ஈமானுடைய கிளைகளில் இறுதி நிலையில் இருக்கக்கூடியது, பாதையில் கிடக்கக்கூடிய, மக்களுக்கு இடர்கள் தருகின்ற, நோவினை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்களை, பொருட்களை அகற்றுவது ஈமானுடைய அம்சம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த ஈமானுடைய பல கிளைகளில் ஒரு முக்கியமான ஒரு கிளை அல்லாஹ்விற்காக நம்முடைய நேசம் இருக்க வேண்டும். உலகத்திலே எத்தனையோ காரணங்களுக்காக நாம் நேசிக்கிறோம் ஒரு பிற மனிதர்களை, இல்லையா? ஒரு ஆள் நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு உதவி செய்கிறார், ஆபத்தில் இருக்கும்போது நமக்கு உதவி செய்கிறார், பொருளாதார உதவி செய்கிறார், ஏதோ ஒரு வகையில் நம்முடைய சிரமங்களை துடைத்திருக்கிறார். அவர் மேலே இப்போது நமக்கு ஒரு ஆசை ஏற்படும், ஒரு அன்பு ஏற்படும், ஒரு பாசம் ஏற்படும். இது அல்லாஹ்வுக்காக நம்ம அவரை நேசிக்கிறதா? இது அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது இல்லை. இது செல்வத்துக்காக அவரை நாம் நேசிக்கிறோம். உண்மை அதுதானே? ஒரு மனிதர் நமக்கு உதவி செய்தார் என்ற காரணத்தினால் அவரை நம்ம நேசிக்கிறோம். உண்மையிலே அவருடைய நேசம் எதனால் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது? எதனால் நம்ம அவரை நேசிக்கிறோம்? அவர் நமக்கு காசு கொடுத்தார், அதனால நேசிக்கிறோம். காசு மட்டும் கொடுக்காருன்னா அவரை நேசிச்சிருப்போமா? அப்ப இந்த நேசம் அவர் மேல உள்ள நேசம் கிடையாது. காசை நாம் நேசிக்கிறோம், அந்த காசு அவர் மூலம் நமக்கு கிடைத்ததால் அவரை நம்ம நேசிக்கிறோம், இல்லையா? இதே மாதிரிதான் உலகத்திலே பல வகையான நட்புகள், உறவுகள் எல்லாம் இருக்கிறது. கூட பிறந்த அண்ணன் என்ற காரணத்தினால் நம்ம நேசிக்கிறோம், கூட பிறந்த சகோதரன், ஒரே வீட்டில் இருக்கிறோம், இப்படி ரத்த பந்த உறவுகள் நம்முடைய நேசத்துக்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் என்றால், அவனுக்காக நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வை நாம் நம்பிக்கை கொண்டதற்காக நாம் பிறரை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த நேசத்தை அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். இந்த நேசம் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறதுனா என்ன? ஒருவர் உலகத்தில் ஒருவரோடு நட்பு கொள்வதால் சில நன்மைகள் கிடைக்கிறது, என்பதால் நாம் அவரை நேசித்துவிட்டு நான் அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறதுல அது ஒரு பொய். அல்லாஹ்வுக்காக நேசிப்பதென்றால் எந்த காரணங்களும் இருக்கக்கூடாது, உலக ஆதாயங்கள் எதுவுமே அதுக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க அடிப்படையில் நம்முடைய நட்பு இருக்க வேண்டும். இந்த மார்க்க பணியை செய்வதால் அந்த நட்பு உருவாகி இருக்க வேண்டும். அந்த மார்க்கத்துக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டுகளால் அதன் அடிப்படையில் நமக்கு நண்பர்கள் கிடைத்திருந்தால் அந்த நட்பு தான் அல்லாஹ்வுக்காக நாம் கொண்ட நட்பு. அல்லாஹ் அப்படி எதிர்பார்க்கிறான். இப்போ ஒரு தாய் இருக்கிறாள், தாய்க்கு நிறைய குழந்தைகள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும், இதைத்தானே ஒரு தாய் விரும்புவாள். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டிருந்தால், அதை ஒரு தாய் விரும்ப மாட்டார், ஒரு பெற்றோர் விரும்ப மாட்டார்கள். இதுபோலதான் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி. ஒரு முதலாளி இருக்கிறாரு, அந்த கடையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் ஒருவரை ஒருவர் சண்டையிட்டு கொண்டு பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தால் அதை அந்த முதலாளி விரும்புவாரா? எல்லாரும் உலகத்தில் விரும்பக்கூடிய ஒரு விஷயம், தனக்கு கீழ் உள்ளவர்கள் பிரச்சனை செய்யாமல் என்ன இலக்கோ என்ன லட்சியமோ அதில் எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கணும், அதில் ஒருவருக்கொருவர் பிணங்கி கொள்ளக்கூடாது, கருத்து வேறுபாடுகள் வந்து மோதல் வந்து வரக்கூடாது என்றுதான் விரும்புவார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனும் விரும்புகிறான், அவனும் நேசிக்கிறான். எதை விரும்புகிறான்? என்னை நம்பியவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், என்னை நம்பியதற்காக நீ பிறரை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இது அல்லாஹ்வுக்காக வைக்கக்கூடிய நேசம். ஒரு மனிதர் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கிறார், அந்த மனிதர் மீது நமக்கு ஒரு அன்பு வர வேண்டும். வந்தால்தான் நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் அர்த்தம் இல்லையா? அவர் மேல் நமக்கு அன்பு இல்லை என்றால் நம்ம அல்லாஹ்வை நேசிக்கல. ஏன்னா அல்லாஹ்வை யார் நேசிக்கிறார்களோ, அல்லாஹ் விரும்பக்கூடிய அடிப்படையில் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் மீது நமக்கு அன்பு வர வேண்டும். அந்த அன்பிற்கு காரணம் அல்லாஹ்வின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. இதைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், இன்னமல் மூமினூன இஹ்வா, இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்கள். அல்லாஹ்வை நம்பி இருக்கிறாயா? அப்ப நீ சகோதரனாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய மற்றவரை உன் சகோதரனாக நீ பார்க்க வேண்டும். இது அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய முக்கியமான உபதேசம். இன்றைய காலகட்டத்தில் இதையெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் உலக ஆசைகளுக்காக நட்பு வைக்கிறார்கள், அன்பு கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்காக எத்தனை பேர் நட்பு வைக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக எத்தனை பேர் நேசிக்கிறார்கள்? இப்போ நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க, ஒவ்வொரு ஆளும் கேட்டுக்கோங்க, நம்ம ஒரு நம்ம ஒன்றைய நட்பு விட்டாரம் எப்படி இருக்குது? பள்ளிக்கூடத்தில் ஒன்றா படித்தான், அதனால் நண்பன். சரி, ஒரே இடத்துல ஒன்றா வேலை செய்கிறோம், அதனால் நண்பன். சரி, கூட பிறந்த அண்ணன், அதனால் அவர் மேலே அன்பு. தாயுடைய சகோதரன், தந்தையுடன் பிறந்தவர், அதனால் அன்பு. இப்படி நம்ம நேசிக்கிற நபர்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ரத்த பந்த உறவினராக இருப்பாங்க, அல்லது நம்மோட படித்தவர்களாக இருப்பாங்க, ஒன்றா வேலை செய்யக்கூடியதுனால நட்பு, பல காரணங்களால் நமக்கு நண்பர்கள் உருவாகி இருப்பார்கள். யாருக்காவது அல்லாஹ்வுக்காக நமக்கு நண்பர்கள் உருவாகி இருக்கிறார்களா? அல்லாஹ்வுக்காக நம்ம நேசிச்சிருக்கிறோமா? வேற எந்த காரணமும் இருக்கக்கூடாது. உலக ரீதியிலான எந்த காரணமும் இருக்கக்கூடாது. இவரை நேசிக்கிறதுக்கு ஒரே காரணம், அல்லாஹ்வை நான் நேசிக்கிறனால இவர் மேல எனக்கு நேசம் ஏற்பட்டிருக்கு, இவர் மார்க்கத்தில் பிடிப்போடு இருக்கிறனால இவர் மேல எனக்கு அன்பு ஏற்பட்டிருக்கிறது, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய பணியை செய்கிறோம், அதனால் நாங்கள் நண்பர்களாகி இருக்கிறோம். இந்த மாதிரியான அல்லாஹ்வுக்காக நம்ம எத்தனை பேர் நட்பு கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக நாம் நேசத்தை வைத்த நண்பர்கள் எத்தனை பேர் நமக்கு இருக்கிறார்கள்? இது அல்லாஹ் சாதாரண விஷயமா சொல்லலை. இறை நம்பிக்கையாளர் அனைவரும் சகோதரர்கள். ஏன்னா உலக கணக்குப்படி பார்த்தோம்னா கூட பிறந்தவங்க தான் சகோதரர்களாக உலகம் பார்க்கிறது இல்லையா? யாரை சகோதரன் சொல்லுவாங்க? என் கூட பிறந்தவங்களை தான் சகோதரர் என்று சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவனாக இருந்தால் அவன் கூட பிறக்காடினாலும் சகோதரன் தான். உன்னுடன் பிறந்தவர்களை நீ எப்படி பார்க்கிற, அவங்களோட எப்படி அன்போடு இருக்கிற, பாசத்தோடு இருக்கிற, இந்த மாதிரியான உணர்வு அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது மார்க்கத்தில் ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ஈமான்ங்கிறது எப்போ வெளிப்படும், சில காரியங்களில் தான் வெளிப்படும். நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டால் ஈமான் வந்து விடுமா? ஈமான் என்பது சில காரியங்கள் மூலம் வெளிப்படும். தொழுகையில் வெளிப்படும், நோம்புல வெளிப்படும், தான தர்மங்களில் வெளிப்படும், நல்ல காரியங்களில் வெளிப்படும். அதனால தான் நமக்கு அமலும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத், எங்கெங்கெல்லாம் ஈமானை பற்றி அல்லாஹ் சொல்கிறானோ அங்கெல்லாம் அமல்களையும் சேர்த்து சொல்லுவான். ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்தவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்தவர்கள் நரகத்திலிருந்து தப்பிப்பார்கள். நம்பிக்கையை பற்றி சொல்லும் போதெல்லாம் அதை தொடர்ந்து அல்லாஹ் நல்லறங்கள் செய்யக்கூடியவர்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஏன்? ஈமான் இருந்தால் அது அமல்களாக, செயல்பாடுகளாக, நல்லறங்களாக வெளியே வர வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் மூலம் வெளிப்பட வேண்டும். இப்ப நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம். இந்த ஈமான் வெளிப்படக்கூடிய ஒரு வழி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்காக நம்ம நேசிக்கிறது, அல்லாஹ்வுக்காக நம்ம நட்பு வைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹி முஸ்லிம்ல 81வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா தத்குலூனல் ஜன்னா ஹத்தா தூமினு, நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் சொர்க்கத்துக்குள் நுழையவே முடியாது. அல்லாஹ்வை நம்பாதவரை சொர்க்கத்துக்கு போக முடியுமா? ஈமான்றதாங்க சொர்க்கத்துக்கு போக முடியும். அடுத்து நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவரை ஒருவர் நேசிக்காதவரை நீங்கள் மூமினாக முடியாது. நபி அவர்கள் நேசத்தை எங்கே, எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறார்கள்? ஒருவர் ஒருவர் நேசிக்கலையா, நீ மூமினே கிடையாது, உன்ட ஈமானே கிடையாது. சில பேர் யார்ட்டையும் ஒட்ட மாட்டாங்க, யாருக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஈமானிய உறவு, பாசமே, அன்பே அவங்ககிட்ட இருக்காது. நபி அவர்கள் சொல்றாங்க அவங்ககிட்ட ஈமானே இல்லைங்கிறாங்க. அப்ப ஈமான் இருந்தா நம்மிடத்திலே அந்த ஈமானிய உறவுகளை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் உன்னிடத்துல ஈமானே இருக்குது. அதை சொல்லிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், அவளா அதுல்லுக்கும் அலா ஷையின் இதா ஃபஅல்து மூஹு தஹாபபுத்தும், ஒரு காரியம் இருக்கிறது, அதை நீங்கள் செய்தால் ஒருவரை ஒருவர் நேசித்து விடுவீர்கள். ஒரு காரியம் இருக்கிறது, அதை நீங்கள் செய்தால் ஒருவரை ஒருவர் நேசித்து விடுவீர்கள். உங்கள்கிட்ட நேசம் வந்துவிடும், நேசம் வந்துவிட்டால் ஈமான் வந்துவிடும், ஈமான் வந்தால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போய் விடுவீர்கள். அது என்ன தெரியுமா? அஃப்சு சலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். என்ன நபி அவர்கள் சொன்னார்கள்? சலாத்தை பரப்புங்கள். அந்த அடிப்படையில் நபி அவர்களுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்தது தான் அஸ்ஸலாமு அலைக்கும். எந்த ஒரு முஸ்லீமை பார்த்தாலும் நம்ம என்ன செய்யறோம், அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்றோம் இல்லையா? இது ஏன் நபி அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க? மற்ற முஸ்லீம் மேல உனக்கு அன்பு வரணும், அவன் மேல நீ பாசத்தை காட்டணும், அவன் ஓ மேல பாசத்தை காட்டணும், ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களா இருக்கணும், இது கடமை. இது இல்லைன்னா உன்ட்ட ஈமானே இல்லை. இந்த ஒரு நற்குணம் நம்மிடத்துல வர வேண்டும் என்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சலாம் சொல்லக்கூடிய முறையே நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால பாருங்க, எங்க வந்து இந்த அன்பு இல்லையோ அங்க இந்த சலாமும் வராது. சில பேர் கோபம் வரும்போது சலாம் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி சில வழிகேடர்கள், மூமீன்களை வழிகை காஃபிர்களாக பார்க்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் முஸ்லீம்களை பார்த்தா சலாம் சொல்லக்கூடிய மனப்பக்குவம் வராது. சலாத்தை பரப்புங்கள். சலாம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு அஸ்ஸலாமு அலைக்குங்கிறோம், அவருக்காண்டு சாந்தியை வேண்டோம். நீ நல்லா இருக்கட்டும் அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம், நீ நல்லா இருக்கட்டும். ஒரு முஸ்லீம் எப்பவுமே மற்ற முஸ்லீம் விஷயத்தில் நலனை நாடக்கூடியவனாக இருக்க வேண்டும், அவனுக்காக நன்மையை தேடக்கூடியவனாக இருக்க வேண்டும், அவனுடைய மனசுல மற்ற முஸ்லீமை பத்தி நல்லெண்ணம் தான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சலாம் என்ற ஒரு அழகான வழிமுறையின் மூலம் நமக்கு வலியுறுத்துகிறார்கள். இதெல்லாம் நம்ம புரியணும், அதனுடைய முக்கியத்துவம். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்பல் இல்லா வ அபுகலல் இல்லா வ அத்தால் இல்லா வ மனஅல் இல்லா ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். அல்லாவுக்காக நேசித்து, அல்லாவுக்காக வெறுத்து, அல்லாவுக்காக கொடுத்து, அல்லாவுக்காக தடுத்து கொண்டவர் ஈமானை முழுமையாக பெற்றுவிட்டார். இந்த அல்லாவுக்காக நேசிக்கிறத ஈமானோடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்படுத்தினாங்க. மூமின் தான் இப்படி நடப்பான், வேற யாரும் இப்படி நடக்க முடியாது. அல்லாவுக்காக நேசிக்கிறது இறை நம்பிக்கையாளர்களிடத்துல மட்டும்தான் இந்த பண்பு இருக்கும். ஏன்னா மனுஷ சுயநலம் உள்ளவன், எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல பிரதிபலன் என்ன இருக்கும், லாபம் என்ன இருக்கும், இதையே எதிர்பார்க்கக்கூடியவனாக இருப்பான். ஒரு ஆள்கிட்ட பழகுறோம்னா ஏன் பழகுறோம், அவர்கிட்ட பழகினா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த எண்ணம் உள்ளவனாக இருக்கிறான், அல்லாவுக்காக நேசிக்கிறோம், எந்த சுயநலமும் இல்லை அப்படின்னா உன்ட ஈமான் இருக்குன்னு அர்த்தம். நபியர்கள் சொல்றாங்க, மன் அஹப்பல் இல்லா, அல்லாவுக்காக நேசித்தவர் ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், ஈமானை பூரணமாக பெற்று விட்டார். அப்ப நம்ம அல்லாவுக்காக எத்தனை பேரை நேசிக்கிறோம், நம்முடைய நட்பு அல்லாவுக்காக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோல நபி அவர்கள் சொன்னார்கள், சலாசுன், மூன்று விஷயங்கள் இருக்கிறது, மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், அந்த மூணு விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விடுவார், ஈமானுடைய சுவை அவருக்கு கிடைத்து விடும். ஈமானுக்குன்னு ஒரு சுவை இருக்கிறது, அந்த சுவையை சுவைத்தவர் ஆகிவிடுவார். ஒரு மனுஷன் சாப்பாடு இருக்கு, ஒரு மனுஷன் சாப்பிட்றான், என்ன ஒரு இந்த சாப்பாட்டை சில பேர் ருசிச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, சில பேர் வந்து சீக்கிரம் அது ஒரு கடமைன்னு சொல்லி வல்லு வதக்குன்னு சொல்லி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது. ஈமான் என்பது அப்படித்தான், என்னமோ அது ஒரு கடமைங்கிற மாதிரி அதை உணரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அதை நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அந்த ஈமானை ரசித்து ருசித்து பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். யார் சிறந்தவர்? ஈமானை ரசித்து, அந்த ஈமானை ருசித்து, அந்த ஈமானுடைய இன்பத்தை உள்ளத்திலே உணர்ந்து அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள். அந்த நிலை ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும்? ஈமானுடைய சுவை ஒரு மனுஷனுக்கு எப்போ தெரியும்? ஈமானுக்குன்னு ஒரு சுவை இருக்கு, எல்லா பொருளுக்கும் ஒரு சுவை இருக்கிற மாதிரி ஈமானுக்குன்னு ஒரு சுவை இருக்கு. அதை எல்லாரும் உணர முடியாது, எல்லாரும் உணர மாட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட சில நேரத்தில் அந்த ஈமானுடைய சுவையை ஒரு மூமின் உணர்வான். அந்த மூணு சந்தர்ப்பங்கள் எது? நபிகளார் சொன்னார்கள், ஐ மூணு விஷயங்கள். முதலாவது விஷயம், ஐ எக்குன் அல்லாஹு ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மற்ற அனைத்தையும் விட அவனுக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்க வேண்டும். அவனுக்கு உலகத்தில் காசோ பணமோ மனைவியோ மக்களோ துன்யாவோ எதுவுமே பெருசாக தெரியக்கூடாது. அல்லாஹ் ரசூல் எனக்கு எல்லாத்தையும் விட பெருசு, மற்றதெல்லாம் எனக்கு அல்லாஹ் ரசூலுக்கு கீழே தான். இந்த அளவுக்கு நீ அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறியா, அப்போ உன்னிடத்தில் ஈமானுடைய சுவை வந்து விட்டது, நீ ஈமானை சுவைக்க ஆரம்பித்து விட்டாய். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, நபிகளார் சொன்னார்கள், ஐ யுஹைப்பல் மர்அ லா யுஹைப்புஹு இல்லா லில்லா, ஒரு மனிதனை அல்லாவை தவிர வேறு எந்த காரணத்துக்கு இல்லாமலும் நேசிப்பது, அல்லாவுக்காகத்தான் நேசிக்க வேண்டும், வேறு எந்த காரணமும் இல்லை. அவர் அந்த மனிதரை நேசிப்பதற்கு அல்லா என்ற ஒரு விஷயத்தை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது, அல்லாவுக்காக மட்டுமே நேசிக்கிறார். இப்படி அவருடைய நேசம் இருக்குமையானால், அல்லாவுக்காக மற்ற மக்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டாரானால், இவரும் ஈமானுடைய சுவையை சுவைத்து விடுகிறார், ஈமானுடைய சுவை வந்து விடுகிறது. மூன்றாவது, நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் குஃபுரில் இருந்து ஒரு மனிதனை காப்பாற்றி கொண்டு வந்த பிறகு அந்த குஃபுருக்கு மறுபடியும் அவன் செல்வதை வெறுக்க வேண்டும். இப்ப குஃபுரை நம்ம வெறுப்போமா? கண்டிப்பா வெறுப்போம். அந்த குஃபுருக்கு போக யாராவது ஆசைப்படுவோமா? அந்த குஃபுரை எப்படி வெறுக்கணும்? நெருப்பில் போடப்பட்டால், நெருப்பில் தள்ளப்பட்டால் அதை எப்படி அவன் வெறுப்பானோ, அதை ஒத்துக்கொள்ள மாட்டானோ, அதை கண்டு விரண்டு ஓடுவானோ, அது மாதிரி அவன் குஃபரை வெறுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மூன்று தன்மைகளில் ஒரு தன்மை தான் அல்லாவுக்காக நேசம் வைப்பது, அல்லாவுக்காக பிறர் மீது அன்பு கொள்வது. அது மாதிரி ஒரு சம்பவம் பாருங்கள், சஹி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பரை பார்ப்பதற்காக போகிறார். அல்லாஹ்வுக்கு எதுவெல்லாம் பிடித்தமான அமலாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். ஒரு மனிதர் ஒரு ஊரில் தன்னுடைய நண்பரை பார்ப்பதற்காக போகிறார், தேடி போகிறார். அப்போ இடையில ஒரு மனிதர் வருகிறார், நீங்க எங்க போறீங்க? இந்த ஊர்ல எனக்கு நண்பர் இருக்கிறார், அவரை பார்ப்பதற்காக போகிறேன். அவருக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? ஏதாவது உங்களுக்கு நன்மை எதுவும் அவர் செஞ்சிருக்காரா? ஏதாவது உதவி எதுவும் பண்ணியிருக்கிறாரா? அதனால் அவரை பார்க்க போறீங்களா? இவர் சொல்ற, இல்லை, அல்லாவுக்காக அவரை நேசிக்கிறேன், எங்களுக்கு மத்தியில் இந்த ஈமான் என்ற காரணத்தினால் அவர் மீது அன்பு ஏற்பட்டிருக்கிறது, அதன் அடிப்படையில் நாங்கள் நண்பர்களாகி இருக்கிறோம், எனவே அந்த நட்பை புதுப்பித்துக் கொள்வதற்கு நான் அவரை பார்ப்பதற்காக போகிறேன் அப்படிங்கிறார். அப்பதான் அல்லாஹ் அந்த அவர் வந்து வானவர். சில நேரங்களில் வானவர்கள் மனித வடிவில் வருவார்கள், அது நமக்கு கூட தெரியாது. அப்போ அந்த வானவர் வந்திருக்கிறார், அவர் சொல்லுகிறார் அந்த மனிதரை பார்த்து, அன்னல்லாஹ கத் அஹப்பக கமா அஹபப்தஹு ஃபீஹி, அல்லாஹ்வுக்காக நீ அவரை நேசித்தது போல் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். நம்ம என்ன நினைச்சிருப்போம், தொழுதா தான தர்மங்களை செஞ்சா பெரிய தியாகம் பண்ணா உயிரை தியாகம் பண்ணா இதுலையெல்லாம் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நேசம் அதுலேயும் கிடைக்கும். அல்லாஹ்வுக்காக அடுத்தவங்களை நீ நேசிச்சிங்கன்னா அல்லாஹ் உங்களை நேசிப்பான். ஏன்னா அல்லாஹ்வுக்காகத்தானே நம்ம நேசிக்கிறோம், அல்லாஹ் தானே காரணம் அதற்கு. அப்போ அந்த நேசம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைப்பதற்கு அல்லாஹ்வுக்காக நாம் பிறரை நேசிக்க வேண்டும். இதை இந்த சம்பவத்திலிருந்து நம்ம படிப்பினையாக பெறுகிறோம். இந்த மாதிரி அல்லாஹ்வுக்காக நட்பு வைப்பவர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் தரக்கூடிய அந்தஸ்து என்ன? சாதாரண அந்தஸ்தா? இப்போ உலகத்தில் விஐபிகள்னு சொல்லி ஒரு தனியாக மக்களுக்கு சில பேருக்கு அந்தஸ்து தர்றதை பார்க்குறோம். ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா விஐபி அறைகள்னு சொல்லி தனியாக, அங்கே விஐபிகளுக்கு மட்டும் தனி வசதிகள் சொகுசுகள் எல்லாம் இருக்கும். அது மாதிரி ஃப்ளைட்டில் ஏறுறோம், அங்கேயும் விஐபிகளுக்குன்னு தனி மரியாதை தனி கவனம். இவங்கெல்லாம் விஐபிகளுங்கிறது காசு பணத்தை வச்சு துன்யா ரீதியில் உள்ள விஷயங்களை வச்சு இவர்கள் முடிவு செய்கிறார்கள். அல்லாவிடத்தில் மறுமையில் சில பேர் விஐபிகளாக வருவார்கள். விஐபிகள்னா யாரு? சொர்க்கவாசிகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்காத ஒரு சில சிறப்புகளை ஒரு சிலருக்கு மட்டும் அல்லாஹ் தருவான். சொர்க்கவாசிகள்லேயே பல பேருக்கு கிடைக்காது, ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும் அல்லாஹ் தருவான். அவர்கள் அல்லாவிடத்தில் விஐபிகள். அவங்க யாருன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன், ஏழு பேர், யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லிஹி யௌம லா இல்லா இல்லா லில்லுஹு, அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இருக்காது. மஹ்ஷர் மைதானத்தில் நிழல் என்று சொன்னால் அரசுடைய நிழல் மட்டும்தான், வேறு நிழலே இருக்காது. சூரியன் தலைக்கு பக்கத்தில் வந்துவிடும், பூமி நெருப்பாக கொதிக்கும், மலைகள் இருக்காது, காற்று குளுமையான காற்றை பார்க்க முடியாது, மக்களுடைய உடம்புகள்ல இருந்து வேர்வநீர் வெளிப்பட்டு சில பேருக்கு கரண்ட வரைக்கும் வேர்வநீர், சில பேருக்கு இடுப்பு வரைக்கும், சில பேர் அந்த வேர்வநீர்லேயே மூழ்கிடுவாங்க. பதட்டம் பயம், கோடான கோடி மக்கள் ஒரே மைதானத்தில். இந்த பூமியை எல்லாம் மாத்திடுவான். மலைகள் இருக்காது, கட்டடம் இருக்காது, மரம் செடி கொடி எதுவுமே இருக்காது. இந்த ஒட்டுமொத்த பூமியும் ஒரு கட்டாந்தரையாக மைதானமாக எல்லாம் மாற்றி விடுவான். அந்த மைதானத்தில் கியாமத்து நாள் வரைக்கும், உலகம் உருவானதுலேருந்து கியாமத்து நாள் வரைக்கும் உருவான அவ்வளவு மக்களையும் இன்க்ளூட் நம்மளை உட்பட அந்த மைதானத்தில் எல்லாம் எழுப்பிடுவான். அதில் சொர்க்கவாசிகள் இருப்பாங்க, நரகவாசிகள் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அழைப்பு விடுவான், ஐனல் முத்தஹாப்பு நபி ஜலாலி, எனக்காக நேசம் வைத்தவர்கள் யார்? அவ்வளோ பெரிய கூட்டத்தில் கோடான கோடி மக்கள் குழும்பி இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் அல்லாஹ் சொல்லுவான், ஐனல் முத்தஹாப்பு நபி ஜலாலி, எனக்காக நேசம் வைத்தவர்கள் யார்? எனக்காக அன்பு வைத்துக் கொண்டவர்கள், நட்பு கொண்டவர்கள் யார்? அல்லாஹ் கேட்பான், உதில்லுஹும் ஃபி தில்லி யௌமலால் இல்ல இல்லா லில்லி, என் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத இந்த நாளில் அவர்களுக்கு நான் நிழல் தரப்போகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அழைத்து தன்னுடைய அரசுடைய நிழலை அவர்களுக்கு தருவான். அரசுடைய நிழல் இவர்கள்தான் மறுமையிலே அல்லாவிடத்திலே விஐபிகள். அரசுடைய நிழல் ரஜுலானி தஹாபா ஃபில்லா வஜ்தமா அலைஹி வத்தஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டு அதன் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து அதன் அடிப்படையில் பிரியக்கூடியவர்கள். இதுதான் நபி அவர்கள் அந்த விஐபிகளுடைய இலக்கணமாக சொன்னார்கள். அல்லாஹ்வுக்காக நேசம் வைக்கணும், அல்லாஹ்வுக்காக சந்திக்கணும், அல்லாஹ்வுக்காக பிரியணும். இப்போ இந்த நட்பெல்லாம் அல்லாஹ்வுக்காக நம்ம வைக்கக்கூடிய நட்பு தான். அல்லாஹ்வுடைய கிருபையால் நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம், நமக்கு மத்தியில் இங்கே என்ன காரணம்? ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் அன்பு காட்டுறோம், சலாம் சொல்கிறோம், கை கொடுத்துக்கிறோம், நாளைக்கு வேறு எங்கேயாவது வெளியில் மார்க்கெட்டில் பார்த்தா நல்லா இருக்குங்களான்னு ஒரு பாசத்தோடு பழகிக்கிறோம். இதுதான் நட்பு. இந்த நட்பு எதுக்கு? இங்கே என்ன, இது உலக காரணங்களுக்காக நம்ம வந்திருக்கிறோமா? அதுக்காக வரலை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும், அந்த அடிப்படையில் நம்ம நண்பர்களாக மாறியிருக்கிறோம். இதுதான் அல்லாஹ்வுக்காக நாம் கொண்டிருக்கக்கூடிய நட்பு. இந்த நட்பு நமக்கு மத்தியில் ஆழமாக பலமாக இருந்தால் இது இதோட முடியாது. அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? இன்னும் நல்லறங்களை செய்வதற்கு, மார்க்கத்தை படிவதற்கு நம்ம ஆர்வத்தோடு வருவோம். அந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து எத்தி வைப்போம். இந்த மார்க்கம் போகாத மக்களுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போவோம். அப்ப அல்லாஹ்வுடைய பணிக்காக நாம் பாடுபடக்கூடியவர்களாக இருப்போம். இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். அது மாதிரி நபி அவர்கள் சொன்னார்கள், புகாரியில 13வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா யூமின் அஹதுக்கும், உங்களை யாரும் ஈமான் கொள்ள முடியாது, ஹத்தா யுஹிப்பலி அஹீஹி மா யுஹிப்புலி நஃப்ஸிஹி, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாத வரை உங்களில் யாரும் மூமினாக முடியாது. ஈமானே கிடையாதுன்ட்டாங்க. ஈமானே எப்போ வரும்? நீ எதை விரும்புறியோ அதை தான் உன் சகோதரனுக்கு நீ விரும்பணும். உன் சகோதரனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீ நினைக்கிற, அந்த இடத்துல ஒன்ன வச்சுப்பாரு, அந்த இடத்துல ஒன்ன வச்சுப்பாரு, அப்ப நீ என்ன முடிவு எடுப்ப? உனக்குன்னா ஒரு முடிவு, உன் சகோதரனுக்கு என்றால் ஒரு முடிவு, உனக்கென்றால் ஒரு தீர்ப்பு, உன் சகோதரனுக்கு என்றால் ஒரு தீர்ப்பு என்றால் உன்னிடத்துல ஈமானே இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மாதிரி எந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அல்லாஹ் அந்த அளவுக்கு நமக்கு மத்தியில ஒரு ஈமானிய உணர்வு, ஈமானிய நட்பு இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறார். இது இருந்துச்சுன்னு வைங்களேன், யார் யாரை ஏமாற்ற மாட்டாங்க இல்லையா? ஆனா நிறைய பேர் மனிதர்கள் அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யறதை பாருங்க. சுயநலம் தான் காரணமா இருக்கணும். தனக்குன்னு வரும்போது சேஃப்டியா இருந்துக்குருவாங்க, ஆனா அடுத்தவனுக்கு வரும்போது கெடுதல் பண்ணுவாங்க. ஒரு சம்பவம் சொல்லுவாங்க சும்மா நகைச்சுவையா. ஒரு ஆளு டீ கடை வச்சு நடத்தி இருக்கிறார். அந்த கடையில இன்னொருவர் என்ன பட்டர் கொண்டு வந்து போட்டிருக்கிறார். பட்டர் வியாபாரம் செய்யக்கூடியவர் அந்த கடைக்கு வளமையாக வெண்ணெயை கொண்டு வந்து தந்து கொண்டு இருக்கிறார். அரை கிலோ வெண்ணெயே கொடுக்கணும். அந்த கடைக்காரர் வாங்கி பார்க்கிறாரு, அரை கிலோ இல்லை, 450 கிராம் தான் இருக்குது வெண்ணெய். இதை வந்து உன்னராள்கிட்ட போய் புகார் பண்ணுறார், இந்த மாதிரி இவர் மோசடி செய்கிறாரு, அரை கிலோ கொடுக்கறதுக்கு பதிலாக 450 கிராம் தர்றாரு. அப்போ அந்த வெண்ணெயை போட்ட, அந்த பட்டர் போட்ட அந்த சகோதரர், அந்த நபர் சொன்னார், என்னிடத்துல அரை கிலோ படிக்கல் இல்லை, இவர் டீ கடையில் வந்து பிரெட் பாக்கெட் விற்கிறார், அரை கிலோ பிரெட் பாக்கெட்டு, அதை வச்சு தான் நான் நிறுத்து இவ்வளவு நாளாக இவர் கடைக்கு நான் வெண்ணெயை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போதான் அவருடைய ஊழல் வெளியே வருது. இவ்வளவு காலமாக அவ்வளவு மக்களை இவர் ஏமாத்திருக்கிறார் இல்லையா? அப்போ இதுதான் என்ன, தனக்கு என்றால் ஒரு தீர்ப்பு, அடுத்தவருக்கென்றால் வேறொரு தீர்ப்பு. இந்த குணம் மூமினிடத்தில் இருக்கக்கூடாது, ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதவனாக இருக்க வேண்டும், அவன்தான் ஈமான் உள்ளவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அழகான உதாரணம். இதை விட தெளிவாக ஒரு மூமினுக்கும் இன்னொரு மூமினுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கணும், எவ்வளவு நெருக்கமாக இருக்கணுங்கிறத இதை விட தெளிவாக யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நபிகளாருடைய வார்த்தை எல்லாம் ரத்தின சுருக்கமாக மனசுல ஒரு கருத்தை ஆழமாக பதிய வைக்கக்கூடிய அற்புத வார்த்தைகள். நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மூமினுலில் மூமின் கல்புனியான், ஒரு இறை நம்பிக்கையாளன் இன்னொரு இறை நம்பிக்கையாளனுக்கு கட்டிடத்தை போன்றவன். என்ன உதாரணம்? கட்டிடத்தை போன்றவன். யசுத்து பாலுஹு பாலா, கட்டிடத்துல ஒரு பகுதி இன்னொரு பகுதியை தாங்கி பிடிக்கிறது இல்லையா? கட்டிடம் எப்படி இருக்குது? ஒரு தூண் இன்னொரு தூணுக்கு பலமா இருக்குது. கட்டிடம் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை பிடித்து கொண்டிருக்கிறது. எல்லாம் இணைந்துதான் கட்டிடம், எல்லாம் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்ததுதான் கட்டிடம். நபி அவர்கள் இந்த உதாரணத்தை சொல்லிட்டு, மூமின்கள் இப்படி இருக்கணும் செஞ்சு காட்டுறாங்க. எப்படி இருக்கணும் மூமின்கள்? இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது, விலகக்கூடாது, பிணங்கக்கூடாது, ஒருவர் ஒருவர் முகத்தை திருப்பி கொண்டு போகக்கூடாது. மூமின்கள் இப்படி இருக்க வேண்டும். நபிகளாரை மதிக்கக்கூடியவர்கள் மூமின்களை மதிப்பார்கள். நபிகளாரை மதிக்கக்கூடியவர்கள் அல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள் மூமின்களை நேசிப்பார்கள். மூமின் எவனாவது நேசிக்காம இருக்கிறானா? மூமின் எவனாவது புறக்கணிக்கிறானா? தப்பான காரணங்களை சொல்லி அப்போது அவனிடத்துல ஈமான் கோளாறா இருக்குது, கொள்கை குழப்பம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நபி அவர்கள் இன்னொரு அழகான உதாரணத்தை சொல்றாங்க பாருங்க. மசலுல் மூமினீன ஃபீ தவாதுஹிம் வ தராஹுமிஹிம் க மசலில் ஜஸதி, இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவருக்கொருவர் பாசமாக, நேசமாக, அன்போடு, பாசத்தோடு, பிணைப்போடு, கருணையோடு, நடந்து கொள்வதிலே அவர்களுக்குள்ள உதாரணம் கமசலில் ஜசதி, உடம்பின் உதாரணத்தை போல. என்ன உதாரணம்? உடம்பின் உதாரணத்தை போல. இதஸ்தகாமின் ஒலுவுன், உடம்பிலே ஒரு துண்டு பாதிக்கப்பட்டால் தத்தகு சாயிருள் ஜசதி, அந்த ஒரு துண்டுக்காக உடல் முழுவதும் துடிக்கிறது. அந்த உதாரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு கண்ணு வலி வருது நமக்கு, கண்ணு வலி வந்தா கால் டாக்டர்கிட்ட போகுது இல்லையா, கை டாக்டர், வாய் வந்து பேசுது, கண்ணு வலிக்குது, கண்ணுக்கு ஏற்பட்ட பாதிப்பை வாய் சொல்லுகிறது, கை டாக்டரிடம் மருந்து வாங்குகிறது. இப்படி உடல் முழுக்க அந்த கண்ணுக்கு ஏற்பட்ட வலியை துடைப்பதற்காக, நீக்குவதற்காக உடல் மற்ற பகுதிகள் எல்லாம் பாடுபடுகிறது அல்லவா? அதுபோலத்தான் மூமின், அல்லாவை நம்பிய ஒரு மூமின் கஷ்டப்படுகிறான், சிரமப்படுகிறான், துன்பப்படுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். மற்ற மூமின் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டான், இருக்க இயலாது. அல்லாவை அவன் நம்பினால் அவனுக்கு வந்த கஷ்டம் தனக்கு வந்த கஷ்டமாக கருதி அதை நீக்குவதற்காக பாடுபடுவான். இப்படித்தான் அல்லாவை நம்பிய மக்கள் இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, எவ்வளவு ஹதீஸ்களை, ஒரு சில விஷயத்துக்கு ஒன்று ரெண்டு ஹதீஸ்களை தான் பார்க்க முடியும். ஆனா மூமின்களோடு பாசத்தோடு நேசத்தோடு நம்ம அல்லாவுக்காக நட்பு வைப்பத எவ்வளவு ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், மூமினை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே வெறுக்கிறது, பேசாமல் இருக்கிறது, கோபத்தை காட்டுவது ஹராம், மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஹராம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. ஒரு மூணு நாளைக்கு அனுமதி இருக்குது. நபி அவர்கள் சொன்னார்கள், லா ததா தபாகலு வலா ததாபரு வலா தஹாசது, ஒருவருக்கொருவர் கோபித்துக் கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் பொறாமைப்படாதீர்கள், ஒருவருக்கொருவர் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்லாதீர்கள். கூனு ஐபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாவின் அடிமைகளாக சகோதர்களாக இருங்கள். உண்மையில் நீ அல்லாவுடைய அடிமைன்னு சொன்னா சகோதர்களா இருக்கணும். அல்லாவுடைய அடிமை இல்லைன்னு சொன்னா அப்ப நீ எப்படி வேணா திரி? நபி அவர்கள் சொல்றாங்க, அல்லாவின் அடியார்களாக இருக்கணும்னா சகோதர்களாக இருங்கள், பிணங்கி கொள்ளாதீர்கள். என்னதான் சொன்னாலும் ஒன்று ரெண்டு இடங்கள்ல நம்மளும் மனுஷன்தானே, பிரச்சனை வராமல் இருக்குமா? ஒண்ணுமில்லாத சில விஷயங்களுக்கு நமக்கும் கோபம் வரும், அப்ப முகத்தை திருப்பின்னு நம்ம போகத்தான் செய்வோம். இந்த அதிசெல்லாம் நம்ம காதல விழுந்தா கூட அது எப்படி அவன்கிட்ட பேச மனசே வராது. சரி, அதிகபட்சமா உனக்கு மூணு நாளைக்கு அனுமதி, அனுமதி தான், மூணு நாள் பேசாமல் இருக்கலான்னு அர்த்தம் கிடையாது, மூணு நாள் உனக்கு அனுமதி இருக்குது. லா யஹில்லுலி முஸ்லிமின் ஐ யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸ், ஒரு முஸ்லிம் தன் சகோதரனை மூன்று நாட்களுக்கு மேலாக வெறுத்து ஒதுக்குவது, பேசாமல் இருப்பது ஹராம், ஹலால் இல்லை. மூணு நாளைக்கு அனுமதி, மூணு நாளைக்கு மேலே என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களுக்கு மத்தியில் ஆயிரம் சண்டை இருக்கட்டும், சலாம் சொல்லிக்கணும். சலாம் சொல்லலை குற்றவாளி ஆயிடுவீங்க. அதில் முதல் சிறந்தவர் யார் தெரியுமா? இந்த சண்டை போட்டுட்டு அதில் சிறந்தவங்க யார் தெரியுமா? ஹைருஹுமல்லதி எபுதவு பிஸ்ஸலாம், அந்த இருவரில் முதலில் யார் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறாரோ, முதல் சலாம் சொல்றாரோ அவர் தான் சிறந்தவர். சார், அல்லாவுடைய மார்க்கத்தில் நீங்கள் சிறந்தவங்களை ஆகணுமா? ஏன்னா அப்போதான் சைத்தான் வருவான். நீ தான் அன்னைக்கு போன, இப்போ நான் எதுக்கு உனக்கு சலாம் சொல்லணும்? நீ வா எங்கிட்ட. இந்த எண்ணம் வருமா இல்லையா? நம்ம போய் சலாம் சொன்னால் நம்ம கெத்து என்ன ஆகிறது, நம்ம அந்தஸ்து என்ன ஆகிறது, இப்படிலாம் செய்தா எண்ணங்களை ஏற்படுத்துவோம். அம்புடையும் தூக்கி போட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது, லாபம் உங்களுக்கு. ஹைருஹுமா அல்லது அபுதவு பிஸ்ஸலாம், நபி சொல்லிட்டாங்க, சலாத்தை முத யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க. கோபத்தை மெண்டு விழுங்குங்க, வல் காலிமின் அல் கைல், நல்லடியார்கள் கோபத்தை மெண்டு விழுங்குவார்கள். வல் ஆஃபின் அனிநாஸ், குற்ற செய்த மக்களை மன்னிப்பார்கள். இதுதான் அல்லாவுடைய நல்லடியாருடைய பண்பு. அப்ப முந்தி கொண்டு சலாம் சொல்லுங்க, சிறந்தவங்களாயிருவீங்க. அவரும் சலாம் சொல்லிட்டார்னா ரெண்டு பேருக்கும் கூலி, அல்லாஹ் நன்மையை தர்றான். எப்படி பாருங்க, நம்ம போட்ட சண்டைக்கு அல்லாஹ் நன்மையை தர்றான். அதுக்காகவே நம்ம சண்டை போடலாம்னு நினைச்சிடக்கூடாது. சண்டை வந்து அது நம்மளை மீறி வரக்கூடிய செய்தாலால் ஏற்படக்கூடிய காரியம், அது வந்துருச்சா அதுக்கு நம்ம பரிகாரம் தான் என்னது, சலாம் சொல்றது. ரெண்டு பேரும் சலாம் சொல்லிட்டாச்சு, ஒரு ஆள் சலாம் சொல்லி வலைக்கும் சலாம்னு சொல்லிட்டார், ரெண்டு பேருக்கு அல்லாஹ் கூலி தர்றான். ஃபக்கத் இஸ்தர காஃபில் அஜிரி, ரெண்டு பேரும் கூலியில் ஒன்றாக இணைந்து விடுகிறார்கள். அல்லாஹ் எப்படி விட்ட ஒரு கருணையாளன் பாருங்களேன். சரி, நம்ம சலாம் சொல்லிட்டோம், சலாம் சொல்லாமல் ஒரு ஆள் போயிட்டார், அப்ப நமக்கு மனசு வருத்தமா தான் இருக்கும். என்னடா நம்ம இந்த அளவுக்கு இறங்கி வந்து சலாம் சொன்ன பிறகும் நம்மளை உதறி விட்டு இப்படி போயிட்டானே, உனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. ஃபகது பாபில் இஸ்மி, அவன் குற்றவாளியாக பாவத்தோடு போகிறான். நபி சல்லாஸ் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சலாம் சொன்ன பிறகும் பதில் சலாம் வரலையா, அவன் பாவி குற்றவாளி. அந்த அளவுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஏன் இந்த வரையறை? மூணு நாளைக்கு மேல பேசாம இருந்தா அது ஹராம். ஏன் இந்த வரையறை? அல்லாவுக்காக எப்பயும் நம்ம நேசித்துக் கொண்டே இருக்கணும், நண்பர்களாக இருக்கணும், பிணங்கி கொள்ள கூடாது, நமக்கு அனுமதி இல்லை. சொல்லப்போனா அல்லாவுடைய மன்னிப்பு இதனால தடைபட்டு போகும், தெரியுமா? அல்ல, இந்த மாதிரி மார்க்கத்தை அதிச கேட்கறது வந்து, இனிமே யாரார் கூட நீங்க பேசாம இருக்கிறீங்களோ இப்பயே போனை போட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிருங்க. சொல்லணுமா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பேசிருங்க நீங்க. அதனால நமக்கு நஷ்டமே இல்லை. அல்லாஹ் நமக்கு நிறைய கூலியை தருகிறான், நன்மையை தருகிறான். இல்லைன்னா நம்முடைய பாவங்களே மன்னிக்கப்படாமல் அல்லாஹ் நிறுத்தி வச்சிருவான். சஹி முஸ்லீம்ல ஹதீஸ் இருக்கிறது, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத எல்லா அடியார்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. ஏன்னா இடப்பட்ட காலத்தில் நம்ம நிறைய பாவங்களை செய்வோம், நமக்கே தெரியாது, செய்து கொண்டு இருப்போம். அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் இந்த அடியான மன்னிச்சிருங்க, அந்த பாவத்தை டெலீட் பண்ணிருங்க. மாணவர்களுக்கு எல்லாம் சொல்லுவான். ஆனா இல்லா ரஜுலன், ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும் அந்த மன்னிப்பு கிடையாது. யார் என்னங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இருக்கிறான், அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இருந்தும் ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படாம இருக்குது. யார் அவன்? கானத்து பைனஹு வ பைனஹி ஷஹ்னா, அவனுக்கும் அவன் சகோதரனுக்கு மத்தியில பிரச்சனை, அதனால ரெண்டு பேரும் ஒத்து வராம இருக்கிறாங்க, இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, மோத்த திருப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுவான், உந்துரு ஹாதைன் ஹத்தா எஸ்தலிஹா, இந்த ரெண்டு பேரும் எப்ப சேர்றாங்கன்னு பாருங்க, அது வரைக்கும் இவங்க பாவத்தை மன்னிக்காதீங்க. அல்லாஹ் சொல்லிடுறான், வானவர்கள்ட்ட சொல்லிடுறான், சேர்ற வரைக்கும் பாருங்க, சேர்ந்தா மன்னிங்க, சேராட்டினா அவங்க பாவத்தை மன்னிக்காதீங்க. எந்த அளவுக்கு அல்லாவுக்கு கோவம் வருதுன்னு தெரியுதா? என்ன அல்லாஹ் என்ன பாக்குறான், நீ என்ன நீ ஆணவத்தோடு அலைகிற, நீ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உலகத்தில் எவ்வளவோ சாதிக்க வேண்டி இருக்குது, ஈமான் கொண்டு அனைவரும் சேர்ந்து அல்லாவுக்காக நட்பு வச்சு எவ்வளவோ பணிகளை செய்ய வேண்டி இருக்கிறது, உங்களுக்கு மத்தியில் ஈகோவா, உங்களுக்கு மத்தியில் கோபமா, உங்களுக்கு மத்தியில் பொறாமையா, போட்டியா? அப்புறம் உனக்கு மன்னிப்பே கிடையாது, என்ற நீ வராத என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடந்து கொள்கிறான். அப்ப இதனுடைய அபாயத்தை நாம் உணர வேண்டும். இந்த மாதிரி நபிசல்லாஸ் அவங்களுடைய உபதேசத்தால, அல்லாஹ்வுடைய உபதேசத்தால பக்குவப்பட்டவர்கள் யார்? அருமை சஹாபாக்கள் இல்லையா? அந்த சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல புகழ்ந்து பேசுகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல்லதீன, இன்னல்லாஹ யுஹிப்புல்லதீன யுகாதிலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். அல்லாஹ் தன்னுடைய பாதையில் போரிடக்கூடிய இவர்களை நேசிக்கிறான். எப்படி நேசிக்கிறான்? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுகிறார்கள், சஃபன் அணியாக இருந்து, கண்ணகும் புன்யானும் மர்சூஸ், அவர்கள் கட்டப்பட்ட கட்டிடத்தை போன்று. சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சஹாபாக்கள் எப்படி இருக்கிறார்கள்? கட்டப்பட்ட கட்டிடத்தை போன்று இருக்கிறார்கள். கட்டப்பட்ட கட்டிடம், நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு எப்படி இருப்பான், ஒரு கட்டிடத்தை போன்றவன், அதுபோல இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த அருமை சஹாபாக்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே புகழ்கிறான். இதுதான் மூமின்களின் பண்பு. சஹாபாக்களுடைய குணத்தை, குணாதிசயங்களை அல்லாஹ்வே தெளிவுபடுத்தி ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறான். முஹம்மதுன் ரசூலுல்லா, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர். வல்லதீனமாஹு அஷித்தாவு அலல் குஃபார் வருஹமாவு பைனஹும், முஹம்மதோடு இருக்கக்கூடியவர்கள் காஃபீர்களிடம் கடுமையாக நடப்பார்கள். வருஹமாவு பைனஹும், மூமின்களிடம் கருணையாக, பாசத்தோடு, அன்போடு நடந்து கொள்வார்கள். இது சஹாபாக்களுடைய பண்பு என்று அல்லாஹ் கூறுகிறார். யார்கிட்ட கடுமையாக நடக்கணும்? அல்லாஹ்வுடைய எதிரிகள், மார்க்கத்தை அழிக்க நினைக்கிறார்கள், முஸ்லிம்களை கொல்ல நினைக்கிறார்கள், அந்த காஃபீர்களிடம் கடுமையாக இருக்க வேண்டும். ரஹமாவு பைனஹும், ஆனால் மூமீன்கள் என்று வந்து விட்டால், முஸ்லிம்கள் என்று வந்து விட்டால், அவர்களுக்கு மத்தியிலே அந்த தோழர்கள், கருணையாளர்கள், அன்பு பாராட்டக்கூடியவர்கள், பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். அதே போல ஒரு வசனம் திருமறை குர்ஆன்ல இறங்குகிறது, அதற்கு ஒரு சம்பவமும் காரணமாக இருக்கிறது. என்னன்னா, ரசூலுல்லாஹி சல்லாஸுடைய சபைக்கு ஒரு அன்சாரி தோழர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, பசியா இருக்குது, எனக்கு சாப்பாடு வேணும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இப்படி நம்ம எங்கேயாவது யார்ட்டையாவது போய் கையேந்தக்கூடிய ஒரு நிலை அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கிறானா? பசிக்காக போய் கையேந்தி எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கிற ஒரு நிலை இன்னைக்கு இருக்குதா? ஆனா அந்த காலத்துல அல்லாஹ்வை நம்பிய மக்களுக்கே அந்த நிலையை அல்லாஹ் வைத்திருந்தான். சோதனை அதையெல்லாம் தாங்கி கொண்டு இந்த மார்க்கத்துக்காக அரும்பெரும் தியாகங்களை அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, பசிக்குது. நபி அவர்கள் தான் வீட்டுக்கு ஆள் அனுப்பி, வீட்டில் ஏதாவது உணவு இருக்கா பார்த்துட்டு வர சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டில இருந்தே பதில் வருது, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நபி அவருடைய வீட்டிலே ஒன்றும் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய வீடே அப்படிதான் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதரின் இந்த விருந்தாளிக்கு உங்களில் யார் விருந்தளிப்பார்? நபி அவர்கள் கேட்டார்கள். ஒரு அன்சாரி தோழ எந்திரிச்சார். அல்லாஹ்வின் தூதரே, இவரை நான் அழைத்து சென்று விருந்தளிக்கிறேன். கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனா விருந்தாளி வந்துட்டார். மனைவிட்ட சொல்றார், இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளி நமக்கு வந்திருக்கிறாரு. அக்ரிமி லைஃப ரசூலில்லா, அல்லாஹ்வின் தூதருடைய விருந்தாளியை நீங்கள் கண்ணியப்படுத்து என்று மனைவிக்கு அவர் உத்தரவு போடுகிறார். நல்ல கவனி அப்படின்ட்டு. நல்ல கவனிக்கிறதா? எப்படி கவனிக்கிறது? இருந்தாதானே கவனிக்கிறது. இங்க இருக்கிற சாப்பாடு நம்ம பிள்ளைகளுக்கே இல்லை, நமக்கும் கிடையாது. இருக்கிற சாப்பாடு நம்ம ரெண்டு பேருக்கு கிடையாது, பிள்ளைகளுக்கு தான் இருக்குது. இப்ப அவரை எப்படி கவனிக்கிறது? பக்குவமா மனைவி சொல்றாங்க. கொஞ்சம் ஏற்குமாறா உள்ள மனைவியா இருந்தா அடிச்சே போட்டுருவா. நமக்கே இந்த நிலையில இருக்குது, இதுல விருந்தாளி வேற கேக்குதா உனக்கு? பிரச்சனை வரும். அவங்க விஷயத்த சொல்றாங்க, குழந்தைகளுக்கு தான் சாப்பாடு இருக்கு, நமக்கு கூட கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்ப ரெண்டு பேரும் ஐடியா பண்றாங்க, என்னன்னா குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டி தூங்க வச்சிரு. விளையாட்டு காட்டி, ஏன்னா ஒரு மயக்கம் வந்துருச்சுன்னா பசிய கூட பொருட்படுத்தாம பிள்ளைய தூங்கிருங்க. குழந்தைகளை விளையாட்டு காட்டி தூங்க வச்சிரு. அப்ப நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டாதானே வந்த விருந்தாளி சாப்பிடுவாரு இல்லையா? அவங்களுடைய கலாச்சாரம் அப்படி இருந்துச்சு, வீட்டுக்காரவங்களோட சேர்ந்துதான் சாப்பிடுவாங்க, தனியாக உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. அவ ஐடியா பண்றாங்க, நீ விளக்கை ஏத்துற மாதிரி அணைச்சு விட்டுரு, விளக்கை ஏத்துற மாதிரி அணைச்சு விட்டுரு, இருட்டாயிரும், நம்ம வெறுந்தட்டை வச்சு சாப்பிட்ற மாதிரி நடிப்போம், இருக்கிற சாப்பாட்டை அவர் ஒரு ஆளுக்கு கொடுத்துருவோம். இப்படி அவங்க திட்டம் திட்டுகிறார்கள். இதுக்கு அடுத்தவங்களை காலை வாரி விடுறதுக்கா? இன்னைக்கு அப்படிதானே திட்டம் நடக்கிறது. ஆனா அந்த கணவன் மனைவியும் பாருங்க, எப்படி அவங்களுடைய சிந்தனையை சுபஹானல்லாஹ் அவங்களுடைய மனசுல அல்லாஹ் ஏற்படுத்தி, இதுதானங்க ஈமான், இதுதானே இஸ்லாம். யாரோ வந்த ஒருவருக்கு, அவர் முஹாஜிர், அன்சாரில் வந்தவர் முஹாஜிர், அந்நிய நாட்டுக்காரர், மக்காவிலிருந்து அகதியாக குடிபெயர்ந்து வந்தவர். இவங்கெல்லாம் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த அன்சாரி குடும்பத்தார்கள். அப்ப இந்த மாதிரி அவங்க முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ரெண்டு பேரும் சாப்பிடல, குழந்தைகளும் சாப்பிடல, வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. காலையில அந்த அன்சாரி தோழர் பேர் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க மனைவி பேர் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்தார். நபி அவர்கள் சிரித்து கொண்டு அந்த அன்சாரி தோழரை பார்த்து சொன்னார்கள், அபு தல்ஹாவை பார்த்து, இந்த மாதிரி ஒரு சில காரியங்களை செஞ்சா ஊரெல்லாம் டமர் அடிச்சு, நேற்று வீட்டுக்கு விருந்தாளி வந்தார், என் வீட்டுக்கு விருந்தாளி வந்தார் என்று எத்தனை பேர் நம்ம பரப்புறதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்து எங்களுக்கு கூட சாப்பாடு இல்லைங்க, சில பேர் செஞ்சிருவாங்க, செஞ்சுட்டு என்ன செய்வாங்கன்னு சொல்லி காட்டுவாங்க. எங்களுக்கு கூட சாப்பாடு இல்லை, வந்த விருந்தாளிக்கு தான் கொடுத்தோம். அவங்க ஒன்றுமே வாயை திறக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு அவர் பேசாமல் வாயை மூடிக்கிட்டு வந்தார். அல்லாஹ் காட்டி கொடுத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு. நேற்று இரவு நீங்கள் செய்த காரியத்தை பார்த்து அல்லாவே சந்தோஷப்பட்டான், மகிழ்ச்சி அடைந்தான். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான், வல்லதீன தபவ்வவு தார வல் ஈமானமின் கபிலிஹிம், இந்த முஹாஜிர்கள் வருவதற்கு முன்னாலே சொத்தையும் ஈமானையும் பெற்றிருந்த இந்த அன்சாரிகள், யுஹைபூனமன் ஹாஜர் இலஹிம், தங்களை நோக்கி நாடு துறந்து வந்த அகதிகளை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வலா எஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தம் இம்மா ஊத்து, இந்த முஹாஜிர்களுக்கு ஏதாவது ஒரு செல்வம் நபி அவர்கள் வழங்கினால் அதை பார்த்து தங்களுடைய உள்ளத்திலே எந்த நெருடலையும் அவர்கள் உணரமாட்டார்கள். ஒயூசிருனால அன்புசிஹிம் வலவு காணபிஹிம் ஹசாசா, தங்களுக்கு தேவை இருந்தாலும் தங்களை விட பிறருக்கே முன்னுரிமை தருகிறார்கள். இதெல்லாம் உயர்வான குணம். இந்த குணம்லாம் யாரிடத்துல வரும்? ஈமான் ஆள் அவருடைய உள்ளத்திலே பயந்திருந்தது. இந்த மாற்றங்களை அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடிந்தது. இதுதான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் உருவாக்கிய சமுதாயம். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அவங்க இந்த அஷாரின்னு ஒரு குளம் இருக்குது அன்சாரிகள்ல, அஷாரி அந்த குளத்தை நபி அவர்கள் ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. குளம்ங்கிறது பெருமை அடிக்கிறதுக்கு இல்லை, உயர்வு தாழ்வு கற்பிக்கிறதுக்கு இல்லை, சும்மா ஒரு அடையாளத்துக்கு. அடையாளம் சொல்லுவாங்கல்ல, இவர் இந்த வீடு இந்த குடும்பம், அதுக்காக வைத்துக் கொள்ளலாம். நபி அவர்கள் இந்த அஷாரி குளத்தாரை புகழ்ந்து பேசுவாங்க. என்ன என்ன தெரியுமா, அவங்களுக்கு சாப்பாடு அந்த குளத்தார்கள் மத்தியில் நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லை, சில பேர் வீட்டில் சாப்பாடு இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, அம்புட்டு பேரும் உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, உங்கள் வீட்டில் என்ன இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே பையில் கொட்டுவாங்க, ஒரே போர்வையில் கொட்டுவாங்க. எவ்வளவு இருக்குதோ அதை எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுப்பாங்க. ஒரு ஒரு படி அரிசி வருதுன்னா ஒரு மூடை வச்சுருந்தவருக்கு அந்த ஒரு படி தான். எப்படி பார்த்தீங்களா, என்ன உணர்வு? நமக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான உணவு அது வேண்டாம், நமக்கு இருக்குன்னு அடுத்தவனுக்கு இப்போ இல்லாமல் இருக்குது, நம்ம நாளைக்குள்ளதை அப்புறம் பார்த்துக்குருவோம், முதல் இப்போ என்ன செய்வோம், பசியை போக்குறதுக்கு நம்ம வழியை தேடுவோம் சொல்லி இந்த மாதிரி உணர்வு உள்ளவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை நம்ம எங்கே பார்க்க முடியும் சொல்லுங்க? ஏன், இது அல்லாஹ்வை நம்பியதால் ஏற்பட்ட சகோதரத்துவம். வேற எந்த காசை கொடுத்து இந்த உணர்வை ஏற்படுத்தவே முடியாது. ஏற்படுத்த முடியுமா? அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்,
நபியே,
உலகத்தில் நீ கோடான கோடி ரூபாய் உலகத்தில் உள்ள அம்புட்டு செல்வத்தை நீ கொடுத்தாலும் செலவு பண்ணாலும் இந்த தோழர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்குது இல்லையா, இந்த ஒற்றுமையை இந்த ஒருமைப்பாடை உன்னால் ஏற்படுத்தவே இயலாது. கோடி கோடியாக கொடுத்தாலும் சரி, உலகத்தில் உள்ள அம்புட்டு காசை இறைச்சாலும் சரி, இந்த ஒற்றுமையை உன்னால் ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ்தான் அவர்களுக்கு இடையே ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த அல்லாஹுக்காக நம்ம வைக்கக்கூடிய நேசம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது, பலமானது, எல்லாத்தையும் மிகைத்து அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. நபி அவர்கள் முஹாஜிர்கள் மதினாவுக்கு வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அவங்க நட்புறவு ஏற்படுத்தினாங்க. ஆரம்பத்தில் நட்புறவு என்ன தெரியுமா, உனக்கு சகோதரன் இவர்தான், உனக்கு சகோதரன் இவர்தான். யார், ஒரு அன்சாரி தோழருக்கு இந்த முஹாஜிர் அகதியா வந்திருப்பார், சொந்த வீட்டை விட்டுட்டு நாட்டை விட்டுட்டு மக்காவை விட்டுட்டு ஒண்ணுமில்லாம வெறுங்கையோட வந்திருப்பார். இவர் சொத்து வச்சிருந்தார், நிலம் வச்சிருந்தார், ஏன்னா அன்சாரி. ரசூலா என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு வாழ்க்கை வேணுமா இல்லையா, ஒண்ணுமில்லாம இருக்கிறாங்க, இவங்க பணம் வச்சிருக்கிறாங்க. அப்போ ஈமானிய உணர்வு வேலை செய்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், உனக்கு இவன் கூட பிறந்த சகோதரன் மாதிரி. இப்படி ஒவ்வொரு அன்சாரியோடையும் ஒவ்வொரு முஹாஜிரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பராக சேர்த்து விட்டார்கள். அந்த நட்பு எப்படிப்பட்ட ஒரு நட்பு, எப்படிப்பட்ட ஒரு உறவுன்னு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அதெல்லாம் கதை இல்லை, அல்லாஹ்வை நம்பியதால் ஏற்பட்ட வலிமையான ஒற்றுமை எப்படி ஏற்படுதுன்னு பாருங்க. அன்சாரிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா, 2 ஏக்கர் நிலம் சொன்னா உனக்கு 1 ஏக்கர் எனக்கு 1 ஏக்கர், 2 வீடுன்னு சொன்னா உனக்கு 1 வீடு எனக்கு 1 வீடு. இந்த மாதிரி கூட பிறந்த அண்ணனுக்கு இன்னைக்கு நம்ம கொடுக்க மனசு வருமா, மனிதர்களுக்கு வருகிறதா, யோசிச்சு பாருங்க. கூட பிறந்த அண்ணன் கஷ்டப்படுவான், எத்தனை பேர் பார்க்குறோம்ல, தம்பி அவ்வளோ இதாக இருப்பான், ஆனால் அண்ணன் நல்லா வசதியாக இருப்பான், தம்பி கஷ்டப்படுவான், ஆனால் அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணுங்கிற ஒரு மனப்பக்குவம் வராது. கூட பிறந்தவங்களுக்கே உதவி செய்ய மனப்பக்குவம் இல்லை. எங்கே இருந்து வந்தவர், அயல்நாட்டுக்காரர், அவருக்கு என்ன செய்கிறாங்க, சொத்தில் பாதி சமபாதி, எனக்கு ஒன்றுனா உனக்கு பாதி எனக்கு பாதி. சொத்தை மட்டும் கொடுக்கல, மனைவி, ஒரு சில அன்சாரிகள் பல மனைவி வைத்திருந்தார்கள். இங்க வந்தவங்களுக்கு மனைவி வாழ்க்கை துணை இல்லை, அப்ப என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க, என்னுடைய மனைவிமார்ல ஒரு மனைவியை நான் விவாகரத்து செய்கிறேன், அவரை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் மீது கொண்ட அன்பினால் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தினார்கள் முஹாஜிர்கள். ஆனால் முஹாஜிர் சொன்னாரு, சொத்து நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுடையது, நாங்கள் வேலை செய்கிறோம், வர்ற வருமானத்தில் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கிறோம், ஏன்னா சொத்து உங்களுடையதுனால உங்களுக்கு பாதி. அதில் பாடுபட்டு வேலை செய்து உற்பத்தி செய்ததால் அந்த உழைப்புக்கு கூலியாக பாதி எங்களுக்கு. இப்படி அவங்க தன்மானத்தோடு நடந்து கொண்டார்கள். யாரு, அன்சா முஹாஜிர்கள். இதுதான் ஈமானிய உணர்வு. இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமையை உலகத்தில் வரலாற்றில் நம்ம எங்கே போய் தேடி பார்க்க முடியும் சொல்லுங்கள். அந்த குலப்பெருமை பணக்கா அந்த வேறுபாடே கிடையாது சஹாபாக்கள்கிட்ட, அப்படி தான் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி உங்களுக்கு தெரியும், அவங்க குறைசி குலத்தை சார்ந்தவர், ஒரு மக்களிலேயே ஒரு மதிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய அந்தஸ்து மிக்கவராகவும் இருந்தார். அவர் வருகிறார், சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள், பிலால் ரலியல் அவர்கள், சல்மான் ரலியல் அவர்கள், இந்த மூணு பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த மூணு பேர் யாரு? குறைசிகள் கிடையாது, இவங்க மூணு பேர் அயல் நாட்டுக்காரவங்க. சுஹைப் ரலியல்லாஹு ரோம் நாட்டை சேர்ந்தவர், சல்மான் ரலியல்லாஹு ஃபாரிஸ் பாரசீகத்தை சார்ந்தவர், பிலால் ரலியல்லாஹு வந்து எகிப்து நீக்ரோ. இப்படி மூணு பேர் அயல் நாட்டுக்காரங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த வழியில் அபு சுஃபியான் கடந்து போறார். அன்னைக்கு அபு சுஃபியான் முஸ்லிம்களுக்கு எதிரியாக இருக்கிறார், மக்கத்து காஃபிர்களுக்கு தலைவராக இருக்கிறார் அபு சுஃபியான். அவர் கடந்து போறார். இப்போ பிலால் ரலியல்லாஹு அந்த மூணு பேரும் சொன்னாங்க, இந்த எதிரியை ஒன்றும் அல்லாஹ்வுடைய வாள் பதம் பார்க்காம இருக்குது, அல்லாஹ்வுடைய வாள் இந்த எதிரியை ஒன்றும் பதம் பார்க்காம இருக்குது, சுத்திட்டு திரியறான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த ஆள் அப்படி பண்ணார். அபு சுஃபியான் பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அல்லாஹ்வுடைய கிருபையால், பின்னாடி அவர் சஹாபிங்கிற அந்தஸ்து அல்லாஹ் அவருக்கு கொடுத்தான். அந்த நேரத்தில் அவர் தானே முஸ்லீம்களுக்கு பெரிய தொல்லையாக இருந்தவர். அப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வாள் இன்னும் இந்த எதிரியுடைய கழுத்தை பதம் பார்க்காமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டேன்னா அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, தகுலுனா ஹாதா லி ஷேக் குரைசின் வ சையிதிஹிம், யாரை பார்த்து எந்த வார்த்தையை சொல்றீங்க, அவர் குரைசிகளுடைய தலைவர், அவரை பார்த்து நீங்கள் இப்படி பேசலாமா என்று அந்த மூணு சஹாபாக்களையும் கடிந்து கொண்டார் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அபுபக்கர் ரலியல்லாஹு அல்லாஹ்வின் தூதரே, பிலாலு சுஹைபு சல்மான் இந்த மூணு பேரும் அபு சுஃபியானை பார்த்து இப்படி பேசுனாங்க, அப்ப நான் அவங்கள்ட்ட கோவப்பட்டு கண்டிச்சுட்டு வந்தேன். நபி சொன்னாங்க, லஅல்லக அகலப்தஹும், முஸ்லீம்ல வரக்கூடிய சம்பவம், அபுபக்கரே நீர் அவர்களை கோவப்படுத்தி இருக்கலாம், லஇன் குன்ட அகலப்தஹும், நீ அவர்களை கோவப்படுத்தி இருந்தால், லக்கத் அகலப்த ரப்பக, உன் இறைவனை நீ கோவப்படுத்தி விட்டாய். ஏன்னா அவங்க சொன்னது தப்பு கிடையாது இல்லையா, அல்லாஹ்வுடைய எதிரியாக இருந்தவர் மீது கோபத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அபுபக்கர் அலியல் அவர்களும் சேர்ந்து கொண்டு அபு சுஃபியானை கண்டித்திருக்க வேண்டும், எச்சரித்திருக்க வேண்டும். ஆனால் அவங்க நினைச்சாங்க, ஒரு பெரியவரை பார்த்து இப்படி பேசுறீங்களேங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்தது. நபி என்ன சொன்னாங்க தெரியுமா, அபுபக்கரே அவங்கள நீ கோபப்படுத்திருந்தா அல்லாஹ் கோபப்படுத்தியிருந்தாய், ஒரு வார்த்தை சொன்னாங்க. உடனே அபுபக்கர் அலியல் அவர்கள் அந்த மூணு பேரை தேடி போனாங்க. நம்ம போவோமா? அந்த மூணு பேரை தேடி போனாங்க, போய் சொன்னாங்க, என் சகோதரர்களை உங்களை நான் கோபப்படுத்தி விட்டேனா? அந்த மூணு பேர் சொன்னாங்க, இல்லை சகோதரரே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. இதுதான் சஹாபாக்கள். தன்னுடைய அந்தஸ்து பெருமை எதையுமே கிடையாது. ஒரு மூமின் நம்ம கோபப்படுத்தணும், அல்லாஹ்வை கோபப்படுத்தட்டும், அவங்க யாரா இருக்கட்டும், அடிமையா இருக்கட்டும், அயல் நாட்டுக்காரவங்களா இருக்கட்டும், நம்ம யாரா இருக்கட்டும், ஈமானிய உணர்வு இருக்கணும். நமக்கு அபு சுஃபியான் பெருசு இல்லை, பிலால் தான் பெருசு. நமக்கு அபு சுஃபியான் பெருசு இல்லை, சல்மான் சுஹைபு தான் பெரியது. அவங்களும் என்ன செய்ய, அதை பெருசாக எடுத்துக்கல, விட்டு கொடுத்தாங்க. இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. இது மாதிரி சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். நம்முடைய உள்ளம் அல்லாவுக்காக நேசிக்கக்கூடியதாக இருக்கணும், அல்லாவுக்காக நாம் நட்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த பிணக்குகள், பிரச்சனைகள், அதையெல்லாம் நம்ம மறந்துடணும். பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், வராமல் இருக்கவே இருக்காது அல்லாவுக்காக. ஏன்னா நபி என்ன சொன்னாங்க, லா ததாபரு, ஒருவரை ஒருவர் பிணங்கி கொள்ளாதீர்கள். அது மாதிரி கெடுதல் செய்கிறது, இந்த ஈமானை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம், அல்லாவுக்காக நம்ம நேசிக்கிறோம், அல்லாவுக்காக நம்ம ஒருவரை அன்போடு இருக்கிறோம், அதை வந்து அதில் நம்ம உறுதியாக தான் இருக்கோங்கிறத எப்படி நம்ம வெளிப்படுத்துறது? ஒரு சில சந்தர்ப்பங்கள் முடிஞ்சால் மூமினுக்கு உதவி செய்யுங்க, அல்லாவை நம்பியவர்களுக்கு உதவி செய்யுங்க. முடியலையா, யாருக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் பேசாமல் இருந்துருங்க, அதுவே பெரிய தர்மம். யாருக்கும் எந்த தீங்கு செய்யாமல் வாயை மூடி சும்மா இருந்தேன்னு வைங்களேன், அதுவே ஒரு பெரிய நல்ல காரியம். ஏன்னா சில பேர் வாயை திறந்தாலே ஒரே பலாய் தான், ஒரே பிரச்சனை தான், அடுத்தவங்களை பற்றி பேசுறது தான் முதல் வரும். அதுக்கு வாயை மூடி அமைதியாக இருந்துக்கலாம். அல்லாஹ்வை நம்பியவர் நன்மையை பேசட்டும், இல்லாட்டினா வாய் மூடி இருக்கட்டும். நபி அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, அந்த மாதிரியான அடிப்படையில் நம்மளும் அடுத்த மூமினை பற்றி தவறான அவதூறுகளை பரப்புறது, புறம் பேசுறது, கோல் சொல்றது, இந்த மாதிரியான செயல்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமுக்கு இலக்கணம் என்ன சொன்னாங்க, அல் முஸ்லிமு மன் சலிமன் முஸ்லிமு மின் லிஸானிஹி வ யதிஹி, முஸ்லிம் யார் பிற முஸ்லிம்கள் அவனுடைய நாவின் தீங்கிலிருந்தும் கரத்தின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெற்றால் அவன்தான் உண்மையான முஸ்லீம். முஸ்லீமுக்கு டெஃபினேஷனே இதுதான், என்னது, நாவாலும் துன்பம் தரக்கூடாது, கரத்தாலும் துன்பம் தரக்கூடாது. நிறைய பேர் கரத்தால துன்பம் தர மாட்டாங்க, ஆனால் அந்த நாக்கு அவ்வளோ பேரையும் சாவடிச்சிடும், அந்தளவுக்கு பேசிடுவாங்க, நம்மளால் தாங்க முடியாது. ஒரு அடி அடிச்சிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் சொல்லுவாங்கல்ல, ஒரு குரலே இருக்குது என்ன, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வேடு. ஒரு மனுஷனை ஒரு காய ஒரு நெருப்பு சுட்டுருச்சுன்னு வைங்களேன், அது புண்ணும் ஆறிடும், ஆனால் அந்த தடையம் இருக்குல்ல தழும்பு, அது ஆறாது. ஒரு மனுஷனை வார்த்தையால் சுடுறது அந்த தழும்பு மாதிரி, அது ஆறவே ஆறாது, உளுந்தது உளுந்தது தான். அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த மாதிரியான தீய பேச்சுக்கள். அதனால நபி அவர்கள் சஹாபி ரசூலுல்லாஹி கிட்ட வந்து கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, இஸ்லாத்தில் ஏதாவது நல்லது இருந்தால் சொல்லுங்களேன், அடிமையை விடுதலை செய். வேற ஏதாவது நல்லது சொல்லுங்களேன், யாராவது ஒரு வெகுளியாக இருக்கிறான் அவனுக்கு உதவி செய். வேற ஏதாவது சொல்லுங்களேன், வாகனத்தில் ஏற முடியாமல் ஒருத்தன் கஷ்டப்படுறான் அவனை வாகனத்தில் ஏற்றி விடு. வேற ஏதாவது சொல்லுங்களேன், இப்படி கேட்டுட்டே இருக்கும்போது நபி அவர்கள் சொன்னாங்க, ததா உன் ஆசமினர், நல்லது செய்யறியே இல்லையோ, யாருக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் இரு. இன்னஹா சதக்கத்து தூ சத்தியக்கு மிகா அலா நப்சிக், ஏன்னா அது நீ உனக்கு செய்கிற தர்மம், அதுவே உனக்கு தர்மம், உதவி செய்யாதனாலும் உபத்திரம் பண்ணாமல் இரு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இது ஒன்றை கடைபிடிச்சாலே போதும், இந்த ஃபித்ராக்கள் குழப்பங்கள் அடுத்தவர்களோட பகைத்துக் கொள்வது இந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்துடும். அது மாதிரி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கண்டிக்கிறான், அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இது தனிபு கசீரம் மினல் லன், அதிகமான யூகங்களை விட்டு விலகி கொள்ளுங்கள், இன்ன பால லன்னி இஸ்முன், சில யூகங்கள் பாவமானது. அல்லாஹ்வுடைய உத்தரவு, யூகிக்காதீங்க. எதுல யூகிக்காதீங்கிறான், அடுத்த முஸ்லீமை பத்தி தப்பா யூகிக்காதீங்க. இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா யூகம் தான், இவரா உன்னை நினைத்து கொண்டு இருப்பார், ஆனா நடந்திருக்கிறது வேற ஒன்று இருக்கும், இப்ப மனசுல ஓடும். ஏன்னா நம்ம ஒரு அறிவை வச்சுத்தானே ஒரு முஸ்லீமை குறை சொல்கிறோம், நம்ம அறிவு தப்பு செய்யுமா செய்யாதான். அப்போ ஒரு மனுஷனுக்கு வரணும், நம்மளே தப்பாக விளங்க வாய்ப்பு இருக்குது, அவரை பற்றி நம்ம இப்படி நினைக்கிற, அவரை படுத்தி இப்படி இப்படி பேசுகிறோம், நம்ம தப்பாக விளங்கியிருந்தா அடுத்தால நம்ம குறை சொன்ன மாதிரி ஆயிருமே என்ற ஒரு பணிவு, ஒரு அடக்கம் ஒரு மனுஷனுக்கு வரணும். ஆனால் நான் நினைக்கிறது தான் சரி, என் மனசில் உதிக்கிறது தான் வகி என்ற அடிப்படையில் நம்ம நடந்து கொண்டு அடுத்தவர்களை பற்றி நாம் குறைகளை பேசி கொண்டிருந்தால், பிறரை குற்றம் சாட்டி கொண்டிருந்தால் அல்லாஹ்ட்ட போய் மாட்டிக்கணும். அல்லாஹ் அதுதான் சொல்றான், நபியர்கள் அதுதானே சொன்னாங்க, ஈயாக்கும் வல்லன்ன, யூகம் செய்வதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன், அக்குதபுல் ஹதீஸ், அடுத்த மூமினை பத்தி தப்பு தப்பா யூகிக்கிறதுக்கு இதுதான் செய்திகள்லயே ஒன்னா நம்பர் பொய்ன்னு சொன்னாங்க. அது பொய்யுடைய லிஸ்ட்ல தான் வைக்கணும், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்கேன்னு வை, நீ நல்லதுதான் நினைக்கணும், கெட்டதை மூமின் விஷயத்தையும் நினைக்கவே கூடாது. மனித அறிவு எப்படிலாம் தப்பு செய்யுதுன்னு பாருங்க, ஒரு ஒரு சம்பவம், ஒரு ஆள் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டுக்காண்டி வெயிட் பண்ணுறார், கடையில் போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்திருக்கார், பிரிட்டானியா பிஸ்கட் பாக்கெட்டு, உட்காந்து ஒரு சேரில் உட்காந்துட்டு அவர் பக்கத்தில் ஒரு சேர் காலியாக கிடக்குது, அந்த பக்கம் இன்னொரு ஆள் குண்டா ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்கிறார், அந்த பிரிட்டானியா பிஸ்கட் பாக்கெட்டை இவர் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறார், பக்கத்தில் குண்டா வந்தார் இல்லையா, அவர் அதுலேருந்து ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்றாரு, நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ இவர் மனசுலே கருவிக்கிட்டு, வேணும்னா கேட்டு வாங்கி திங்க வேண்டியது தானே, அதுக்காக இப்படியா செய்கிறது, மனசுக்குள்ளேயே குமுறுறார். அப்புறம் இவர் ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட, அவர் ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட, இப்படியே போய்கிட்டு இருக்குது, கடைசியில் ஒரே ஒரு பிஸ்கட், பாதியை சாப்பிட்டுட்டு வைக்க இவர் பாதியை எடுத்து சாப்பிட்டுட்டு புலம்பிக்கிட்டே போகிறார், படுபாவி, நம்ம வாங்கின பிஸ்கட்டை அவன் சாப்பிட்ருக்கான், அப்படியே போகிறார். ஃப்ளைட்லலாம் ஏறி உக்காந்த பின்னாடி தண்ணி குடிக்கிறதுக்காக பைக்குள்ள கையை விடுறாரு, இவர் வாங்கின பிஸ்கட் பைக்குள்ளே இருக்குது. அப்போ இவர் தின்றதெல்லாம் யார் பிஸ்கட்டு, இவ்வளவு நேரம் நீ அவன் பிஸ்கட்டை தான் தின்றுருக்கிற. அப்போ மனித அறிவு தப்பு செய்தா இல்லையா, இப்படிலாம் நடக்கும். நம்ம எங்கேயாவது ஒரு பொருளை வச்சுருப்போம், வீட்டுக்கு யாரோ ஒரு ஆள் வந்துட்டு போயிருப்பாங்க, சைத்தான் கிளப்பி விட்டுருவான், அவன் தாண்டா எடுத்துகிட்டு போயிருக்கிறான் அப்படின்ட்டு நடக்குதா? அப்போது இதிலலாம் கவனமாக இருக்கணும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நபிசல்லாஸ் அவங்க சொல்கிறாங்க, ஈயாக்கும் வல்லன்ன, அடுத்தவங்க விஷயத்தில் தப்பு தப்பாக யூகிக்காதீங்க நினைக்காதீங்க, பல தடவை நிதானம் காட்டுங்க, ஏன்னா யூகம் என்பது அக்குதபுல் ஹதீஸ், செய்திகள்லேயே மிக பொய்யானது. ரொம்ப மோசமானது சொன்னாங்க. எவ்வளவு எச்சரிக்கை, இன்ன திமாக்கும் அம்பாளுக்கும் வாராளுக்கும் அலைக்கும், உங்களுடைய ரத்தம், உங்களுடைய செல்வம், மூமினுடைய பொருளாதாரம் எல்லாமே ஹராம், புனிதமானவை. எவ்வளவு புனிதமான ஒரு மூமியினுடைய மானம், மரியாதை, பொருள், உடைமை புனிதமானவை, எந்த அளவுக்கு புனிதமானவை. கயௌமிக்கும் ஹாதா, ஃபி ஷஹரிக்கும் ஹாதா, ஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமானது, இந்த மக்கமா நகரம் காபத்துல்லா ஹரம் எப்படி புனிதமானது, இந்த பெருநாள் துல்ஹஜ்ஜுடைய பெருநாள் நாள் அது எவ்வளவு புனிதமானது, இது மாதிரி மூமியினுடைய மானம் மரியாதை எல்லாம் புனிதமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது மாதிரி நல்லது செய்யுங்க, நல்லது. அந்த ஈமான் அல்லாஹ்வுக்காக நம்ம நேசிக்கிறவருடைய வெளிப்பாடு, கெடுதல் செய்யாமல் இருக்கணும், அது போக பிறருக்கு நல்லது செய்யணும். நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, மண் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லா, ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் உன்னுடைய குறையை மறைப்பான். குறையை ஆஹா கிடைச்சிருச்சு, மாட்டிக்கிட்டான், இனிமே விட்டு விளாச வேண்டியதுதான். எத்தனை பேர் அலைகிறாங்க பார்க்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு முஸ்லிமுடைய குறையை நீ மறைச்ச, அல்லாஹ் உன் குறையை மறைச்சிருவான். அடுத்தவனை நீ கேவலப்படுத்தினா அல்லாஹ் நீ வீட்டுக்குள்ள இருந்தாலும் தெருவில் இழுத்துட்டு வந்து உன்னை கேவலப்படுத்துவான். எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு தாய் என்னங்க நினைப்பான், தான் புள்ள ஒரு செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்து விட்டாது. ஒரு தாய் என்ன நினைப்பா, ஊரெல்லாம் போய் டமர குட்டுவாளா, என் புள்ள இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் பரப்புவாளா. உண்மையான தாய் அதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான், மறைச்சிருவான். ஏன்னா அது தெரிஞ்சா நம்ம பிள்ளைய நாலு பேர் தப்பா மதிப்பாங்க, தப்பா பேசுவாங்க, அவன் மேல உள்ள மரியாதை போயிடும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கு நமக்கு சொல்லுது. ஒரு முஸ்லீம் ஒரு தப்பே பண்ணட்டும், அதை அவன்கிட்ட போய் சொல்லு, அதை போய் நீ வெளியிலலாம் பரப்புனேனா உன்னை பத்தி அல்லாஹ் வெளியில பரப்பிடுவான். அவன் குறைய நீ மறைச்சேனா உன் குறைய அல்லாஹ் மறப்பான். வல்லாஹு ஃபி அவுனி லப்தி மா கான லப்து ஃபி அவுனி அஹி, அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்கிறான். மன் ஃபர்ரஜன் முஸ்லிமின் குருபத்தன் ஃபர்ரஜல்லாஹு பிஹா, குருபத்தன் மின் குருபாத் யௌமில் கியாமா, யார் ஒரு முஸ்லிமுடைய கவலையை நீக்குகிறாரோ இந்த உலகத்தில் மறுமையில் அவனுடைய கவலையை அல்லாஹ் நீக்குவான். ஒரு முஸ்லிமுடைய கவலை உலகத்துல பாக்குறோம், ஒரு சிரமப்பட்டு கொண்டிருக்கான், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், நம்ம நினைச்சோம்னா ஒரு உதவி பண்ணிடலாம், அந்த கஷ்டம் போயிடும். நீக்குனீங்கன்னா அல்லாஹ் உன் கவலையை நீக்குவான். இதுலதான் இருக்குது, மற்ற முஸ்லீம்கிட்ட நம்ம எப்படி நடக்கிறோமோ அதுலதான் அல்லாஹ் நம்மிடத்துல நடந்து கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர் வந்து ஒரு தேவைக்கான கோரிக்கை வைப்பாங்க, நபி அவர்கள் ரசூலாட்ட நேரடியா வந்து கேட்பாங்க, ரசூலா என்ன செய்வாங்கன்னா இவருக்காக பரிந்துரை பண்ணுங்கம்பாங்க. எப்படி யார்ட்டையும் போறா, நேரா நபியிட்ட வந்திருக்கிறாங்க, இவருக்காக பரிந்துரை பண்ணுங்க, இஷ்பாவு ஃபல் தூஜரு, பரிந்துரை செய்யுங்கள், உங்களுக்கு கூலி வழங்கப்படும். ஏன், ஒரு முஸ்லீமுக்காக நம்ம அடுத்தாள்கிட்ட போய் பரிந்து பேசி அவருடைய கஷ்டம் நீங்க நாம் பாடுபட வேண்டும் என்ற சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இன்றைய தினத்துல ஒரு விஷயத்தை நீங்க முடிவெடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த இன்னைக்கு சொல்லப்பட்ட இந்த ஹதீஸ்கள், குரான் வசனங்கள், இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கியிருக்கும், அல்லாஹ்வுக்காக நேசம் வைக்கிறது, மூமின்கள் மேல அன்பு காட்டுறது எந்த அளவுக்கு மார்க்கத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, அதை பத்தி நம்ம ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. அதைத்தான் நீங்க இவ்வளவு நேரம் கேட்டிருக்கிறீர்கள். யாராவது இந்த வட்டத்தை உடைக்க நினைத்தால், இந்த வட்டத்தை, இவர் மூமின் இவர் முஸ்லிம் என்ற அடிப்படையில தான் இந்த பாசம் நேசம் எல்லாம் இருக்கிறது, அல்லாஹ் ரசூல் போட்ட அந்த வட்டத்தை யாராவது சுருக்க நினைத்தால், உள்ளங்களை சிதறடிக்க நினைத்தால், அப்ப நம்ம வழங்கிக்கிறோம், இது ரொம்ப டேஞ்சரான வழி. இவ்வளவு ஹதீஸ்களே அவங்க மீறுறாங்க, உண்மைதானே, உண்மை என்ன, இவ்வளவு ஆயத்துகளை இவ்வளவு ஹதீஸ்களை மீறி அல்லாஹ் ரசூல் போட்ட வட்டத்தை உடைக்க நினைக்கிறார்கள். அதுக்கு நம்ம ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது. அது போக நம்ம அல்லாஹ்வுக்காக நட்பு, நம்ம நேசம் வைக்கிறதுடைய வெளிப்பாடு என்னன்னு சொன்னா, இந்த பணிகள் மார்க்கத்தை படிக்கிறது, அதை மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிறது, இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம அடிக்கடி சந்திக்கணும். நபி அவர்கள் சொன்னாங்கல்ல, அல்லாஹ்வுக்காக சந்திக்கிறதுடைய அடையாளம் என்ன, ரஜுலானி தஹாபா ஃபில்லா, அல்லாவுக்காக நேசம் வைத்து, வஜித்தமா அழகி, அந்த நேசம் இருந்தா அவங்க ஒன்று கூடுவாங்க, அழகி, அந்த நேசத்துடன் அவர்கள் பிரிந்து செல்வார்கள். அப்ப ஒன்று கூடுறது களைகிறது, இதுதான் அல்லாஹ் மேல வச்சிருக்கக்கூடிய நேசத்தின் அடையாளம். அப்ப ஏதோ ஒரு நாள் வந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. இந்த நேசம் கடைசி வரைக்கும் நம்ம இடத்துல தொடரணும். நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும் போது அதுல நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்துக்கிறணும். அந்த நல்ல காரியங்கள் நிறைவேற்றுவதற்காக நம்முடைய பிரிவினை, நம்முடைய கலைந்து செல்லுதல் இருக்க வேண்டும். அந்த ஒரு உணர்வு பெற்றவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.